ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரளா மற்றும் ஆந்திராவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அனைத்து மொழிகளையும் கலாச்சாரத்தையும் பலப்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுவடைந்து வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள் மூலம் இதுவரை 11 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். டுனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டனிஷா கஷ்யப், ஆஸ்திரியாவின் அரபெல்லா கொல்லர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரளா மற்றும் ஆந்திராவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று காலை கேரளாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 8,900 கோடி ரூபாய் மதிப்பிலான விழிஞ்ஞம் ஆழ்கடல் பன்னோக்கு துறைமுகத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பின்னர் ஆந்திர மாநிலம் அமராவதி செல்லும் பிரதமர் 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். 7 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் பல்வேறு சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள், மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதைகளை அமைக்கும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார். மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் முக்கிய ரயில்வே திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஆந்திர சட்டப்பேரவை, உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட நிர்வாக கட்டடங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாகையாலங்காவில் ஏவுகணை சோதனை தளத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மதுரவாடாவில் ஒற்றுமை வளாக கட்டுமான பணிகளுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் அனைத்து மொழிகளையும் கலாச்சாரத்தையும் பலப்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்கள் உருவான தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகாராஷ்டிராவும் குஜராத்தும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இவ்விரு மாநிலங்களுக்கும் ஆரோக்கியமான போட்டி நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் மாநிலங்கள் உருவான தினம் கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான கலாச்சாரம் உள்ளதாக தெரிவித்த அவர், இவை அனைத்தையும் பாதுகாக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறினார். அடுத்து வேவ்ஸ் உச்சி மாநாடு குறித்த செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுவடைந்து வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் கலாச்சாரம் தொடர்பான அமர்வில் பங்கேற்று பேசிய அவர், படைப்பாற்றல் பொருளாதாரத்தில் கலாச்சாரமும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் படைப்பாற்றலை வளர்ப்பதாக அவர் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக கலாச்சார அமைச்சகம் சார்பில் 700 கலைஞர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு தமது அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இந்நிலையில் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க மும்பை வந்துள்ள இந்தோனேஷிய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஃபாட்லிசன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். படைப்பாற்றல் துறையிலும் கலாச்சார பரிமாற்றத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு நிலவுவதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இதனிடையே வேவ்ஸ் உச்சி மாநாடு ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை மேலும் வலுப்படுத்தும் என்று பல்வேறு திரைப்பட கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டில் நடைபெற்ற அமர்வில் பேசிய திரைப்பட நடிகர் ஷாருக்கான், அனைத்து தரப்பினரையும் சென்றடையும் முக்கிய ஊடகமாக சினிமா உள்ளது என தெரிவித்தார். பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சியை அதிகரிக்கும் நோக்கில் வேவ்ஸ் உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்தமைக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக ஷாருக்கான் கூறினார். படைப்பாற்றலையும் கலாச்சார மரபுகளையும் போற்றும் வகையில் வேவ்ஸ் உச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரபல நடிகர் சிரஞ்சீவி தெரிவித்தார். இந்த உச்சி மாநாடு நாட்டின் பொழுதுபோக்கு துறையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் என்று மலையாள நடிகர் மோகன்லால் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் திறன்களையும் மூத்த கலைஞர்களின் அனுபவங்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் வேவ்ஸ் உச்சி மாநாடு அமைந்திருப்பதாக இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்தார். ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள் மூலம் இதுவரை 11 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்திருப்பதாக மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் லோனாவாலாவில் நடைபெறும் இரண்டு நாள் ஆயுஷ் மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். ஆயுஷ் மருத்துவ முறைகளை ஊக்குவிக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 12,500 ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மையங்கள் ஆயுஷ் கட்டமைப்புகளையும் சேவைகளையும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சமூக நீதியை காக்கும் மத்திய அரசின் சாதனைகளின் மைல்கல்லாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். சாலை கட்டமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தேசிய சாலை பாதுகாப்பு கொள்கை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், குறைந்த செலவில் அதிக தரத்துடன் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தரமான மற்றும் பாதுகாப்பான சாலை கட்டமைப்புக்கு இத்துறை சார்ந்த அனைவரும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று நிகழ்ச்சியில் பேசிய சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு அஜய் தம்தா கூறினார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,000,000 இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக இந்தியன் வங்கி மேலாளர் திரு திலீப் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களாக முத்ரா கடன் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் வந்து கிட்டத்தட்ட 40,000 பயனாளிகளுக்கு 479 கோடி ரூபாய் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது மத்திய அரசின் புதிய அறிவிப்பான 10 லட்சம் ரூபாய் கடனிலிருந்து 20 லட்சம் ரூபாய் தரின் திட்டத்தின் மூலம் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் உள்ள கடன் உதவிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் வங்கிகளில் வாங்கப்படுவது இல்லை.
இத்திட்டம் தமது தொழிலை விரிவுபடுத்த பெரிதும் உதவியதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
பேர் கோமதி, காஞ்சிபுரம், பாக்கியம் என்டர்பிரைசஸ், டிஷ்யூ மேனுஃபேக்சரிங் பண்றோம். முத்ரா லோன் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு அந்த லோன் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் நாங்கள் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரௌண்டிங்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் ஃபுல்லாவே டிஷ்யூ போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க லோன் கொடுத்ததுனாலதான் நாங்கள் பிசினஸ் கொஞ்சம் ரன் பண்ண முடிஞ்சது. ரா மெட்டீரியல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். ஒரு பெண்ணா இருந்து இந்த சமுதாயத்துல வந்து முன்னேற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கும் நன்றி.
இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் முன்னணியில் உள்ளதாக அந்நாட்டு சுற்றுலா அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 887,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் இதில் 1.5 லட்சம் பேர் இந்தியர்கள் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையின் சுற்றுலா பொருளாதாரம் மீண்டும் வலுவடைந்துள்ளதாக அந்நாட்டு சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, உத்தரகாண்ட் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தில்லியின் பல பகுதிகளிலும், நொய்டா உள்ளிட்ட இடங்களிலும் இன்று அதிகாலை மழை பெய்துள்ளது. அடுத்த 2 நாட்கள் தில்லியில் மழை நீடிக்கும் எனவும் இதனால் நகரின் வெப்பநிலை சற்று குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டனிஷா கஷ்யப் ஆஸ்திரியாவின் அரபெல்லா கோலர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட்கணக்கில் நியூ காலிடோனியாவின் லெய்லனி, ஸ்பெயினின் வலரியா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 100 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து முதலில் ஆடிய மும்பை நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்தது. 218 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.1 ஓவரிலேயே 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரளா மற்றும் ஆந்திராவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அனைத்து மொழிகளையும் கலாச்சாரத்தையும் பலப்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுவடைந்து வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள் மூலம் இதுவரை 11 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டனிஷா கஷ்யப் ஆஸ்திரியாவின் அரபெல்லா கோலர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.